ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இப்படி அவர்கள் உட்கார்ந்து விவாதிக்கிற போது ஏதுவும் எடுத்து காட்டும் எழுவகை மதமும் கூறும் போது அவை தெளிந்த கிள்ளை. அங்க பல பேர் வர்றாங்க, சங்கத்துக்கு பல பேர் வர்றாங்க. இந்த சங்கத்துல இருந்து புலவர்கள் பல்வேறு வகையான ஏது எடுத்துக்காட்டு ஏழு வகையான மதங்கள் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுகிறத அங்க இருக்கக்கூடிய சோலைகள்ல இருக்கக்கூடிய கிளி நாகன வாய்ப்புகள் இதெல்லாம் கேட்கிறான். இது கேட்டுட்டு வெளியே வறண்டா கொண்டிருக்கு. அங்க வந்து இந்த புலவரோட வாதம் செய்ய வருகிறேன்னு வந்தாங்கன்னா சில பேரு அவங்களை தடுத்து நிறுத்தி இந்த கிள்ளைகளும் பூவைகளும் அவைகளோடு விவாதம் செய்து நீ எல்லாம் இங்க உள்ள போட்டுக்க லாய்களை போன்னு வெளியிலே வரட்டிடுமா என்ன கற்பனை பாருங்க. அகநிலை உயிர்கள் கூட நல்ல தமிழறிஞர்கள் பக்கத்துல இருந்தா மிகச்சிறந்த அறிவினாலும் பெறும் என்பதை நான். இது எங்க இருந்தது? திருவிழிமல்ல வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதத்தை பன்னாள் கேட்டு 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 வேதத்திற்கு பொருள் உரைக்கும் மிளையாமே என்றார் ஞான சம்பந்த பெருமாள். வேத பொருளை திருவிழிமிடலில் இருக்கக்கூடிய கிளிகள் பறவைகள் எல்லாம் சொல்லுதான். வேதம் கேட்டது, வேதத்தின் பொருள் சொல்றது கிடையாது, வேதத்துக்கு ஓதுகிறது. அந்த ஓடுகிறது பல நாள் ஓட 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 தானாகவே பொருள் விளக்கு உள்ளே வரும். முயன்று படிப்பதை காட்டிலும் உழந்து படித்தா அதனால உள்ளே இருந்து பல பொருள்கள் தோன்றுமா போல அந்த உயிர்களுக்கு தோன்றிட்டு என்று ஞானசம்பந்தர் சொல்றார். அது சொல்றார், பறக்கும் எம் கிள்ளையால் ஆடும் எம் பூவைகள் அரக்கன் என் அந்த அடிகள் ஆறுதரை மறக்கில்லாமையும் வளைக இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்தவில்லையே. ஏன் அந்த கோயிலை சுற்றி, அந்த கோயில் சுற்றி இருக்கக்கூடிய மாடங்கள் இந்த பறவைகள்லாம் இருக்கு, தொலைகள் இருக்கிறதுனால பெருமானுடைய நிலையில ரொம்ப நெருக்கமா இருக்கு. அது எந்த உயிரா இருந்தாலும் நெருக்கமா இருந்தா அதுக்கு சிறந்த அறிவுனாலும் வரும். இந்த தங்கத்தார் இடத்துல பயின்ற பிள்ளைகளை நாகனவாய் புள்ளும் கிளிகளும் கூட வருகிறவர்களை தடுத்து நிறுத்தி வாதம் செய்து துரத்து விடும் என்று சொன்னா அந்த புலவருடைய அறிவு நிலை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். வாதம் செய்வார்கள் வந்தால் மறுத்து நேர் நிறுத்தினர். நீ ராய்க்கு உள்ளவனா ராய்க்கு இல்லாதவன பார்த்து நேர் நிறுத்தினர். ஓரம் பார்க்காது, தக்கவனா என்ன உள்ளட போ புலவர் கூட்டத்தில் வாழ்த்தை, தகுதி இல்லாதவனா வெளியில போ என்று இந்த கிளிகளும் பூவைகளும் செய்து விடுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில அவர்களுக்குள்ளேயே மாறுபாடுவது. அந்த மாறுபாடு கொண்டார் தங்கவானரே. சிறந்த வாழ்வு பொருளாக தமிழை வைத்திருக்கிற பெருமக்களுக்குள்ள நுட்பமான அறிவு நலத்தினால மாறுபாடுகள் இயல்பாக வரும். மாறுபாடுகள் இல்லை என்று சொன்னால் அவருடைய அறிவு கூர்மை பலருக்கு தெரியாது. ஒன்றோடு ஒன்று அவர்கள் மோதி பார்க்கிற போதுதான் நல்ல வைரங்களை வைரக்கல்ல எடுத்து சாணை கல்ல திருத்தினாத்தான் மிகச்சிறந்த ஒளி வரும். அதுபோல நினைக்க பேச படிக்க விவாதிக்க பல்வேறு வகையான கருத்து நிலைகளில் அவர்கள் தங்களை உருவாக்கிக் கொள்கிற போது முரண்பாடுகள் இயல்பாகத்தான் வரும். அந்த முரண்பாடுகளை, உலகியல் முரண்பாடுகளை, அறிவு நிலை முரண்பாடுகளை அறிவின் அடிப்படையிலே திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பெருமானுடைய எண்ணம். ஆனாலே இவர்களை ஒருங்கு கூட்டி ஆய்வு செய்த பெருமான் அருளும் நாவலராய் வந்து தோன்றினார். அவர்களுக்கு அந்த முரண்பாடுடைய மாறுபாடு கொண்ட புலவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வந்து அந்த 49வது புலவராக வந்து உட்கார்ந்தார். நடுநாயக மணி போலே வந்து உட்கார்ந்தார். என்னால அவைக்கு ஒரு தலைமை வேண்டும் அல்லவா? அவர்களுடைய கருத்துக்களை சொல்கிற போது இது சரி இது சரியில்லை என்று எடுத்துச் சொல்வதற்கு இந்த துளை நா போல இருக்கக்கூடிய இறை நிலை இங்க தலைமை புலவனாக வந்து நடுநாயக மணி போல மதுரையை சந்தித்திருந்தார். வீட்டிருக்கிற போது சங்கம் மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் இந்த தந்து இந்த தமிழுக்கு தமிழ் நாட்டிற்கு சிறப்பு தந்து கொண்டிருக்கிறது. இப்படியே தங்கத்தாருக்கு வரவேற்று அவர்களுக்கு பலகு கொடுத்து தங்கத்தை முதன் முதல்ல நிறுவி காட்டியவன் தமிழ் மதுரை சங்கம். இப்படி ஒரு வரலாறு வேறு எந்த மொழிக்காவது எந்த நாட்டிலாவது இருக்கிறதா என்று சொன்னா எண்ணி பார்த்தா கற்பனைகளை கூட இப்படி செய்வதில்லை. நாம தங்கத்தை வேற கட்டி வச்சுட்டோம். தைமாச பரம்பரைக்கு தங்கத்தார் திருவள்ளுவர் நாள் அன்றைக்கு போய் சங்கத்தார் கோயில வழிபாடு பண்றோம். ரொம்ப பேர் அந்த சங்கம் என்ன என்னன்னு பார்த்துக்கோங்க. நேற்று சொன்ன அந்த மதிமலி புரிசை மாடக்கூடல் என்ற பாடலும் அங்கே கல்வெட்டாக வச்சிருக்கு. இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த பொங்குதேர் வாழ்க்கை என்ற குறுந்தொகை பாட்டு தங்க பாட்டும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இரண்டையும் இணைத்து காண்கின்ற ஒரு பெருநிலை மதுரைக்கு இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கிற போது இந்த பாண்டியன் மகன் மிகச் சிறப்பாக வங்கிய சூடாமணி என்ற மகனை பெற்று அவனுக்கு ஆட்சி கொடுத்து விட்டார். அவன் வளர்ந்தான், மிகச் சிறந்த. அவன் என்ன செய்தான்? ஒரு பணி செய்தான், நந்தன பணியினர். மிகச்சிறந்த ஆலய திருப்பணி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போய் பாடல் பெற்ற தளத்துக்கு போய் முதல்ல நிலத்தை வாங்கி விளைவு செய்து நல்ல நந்தவனம் வைப்பார்கள் நகரத்தார்கள். அப்புறம் கொஞ்சம் பொருள் வந்துச்சுன்னா 63 மடம் வைப்பார்கள். அப்புறம் தேவார பாடசாலை வைப்பார்கள், வேத பாடசாலை வைப்பார்கள். அதுக்கப்புறம் திருப்பணிக்கு வேண்டுகிற பொருளை எல்லாம் சேர்ப்பார்கள். திருவிடை முதல்ல 4 மூலையிலையும் 4 நந்தவனம் இருந்ததை நான் கிழமை காலத்துல அனுப்பிவிட்டேன். அது மாதிரி மதுரையில சொக்கர் நந்தவனம் ஒன்று, புதுமாப்பிடையார் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு நந்தவனம், பேச்சியம் படித்தவர்கள் ஒரு நந்தவனம், கோயிலுக்குள்ளே 3 நந்தவனம். இப்ப எங்கேயோ வணிக பயிராக செய்கிறார்கள் மலர்கள், தொண்டாக செய்கிறவள் இல்ல. தொண்டாக இந்த பாண்டியனே தானே முன்னின்று ஒரு நல்ல நந்தவனம் வைக்கிறான். எதற்காக? பூமாலை தாழ்த்துவதற்கு. குரு பரம்பரையில ஒரு கதை வரும், வைகுண்டத்துல நாராயணன் பரமபுரத்துல இருக்கிற போது மகாலட்சுமி பக்கத்துல பூமி பிராட்டி மகாலட்சுமி இருக்காங்க. பூமி பிராட்டி கேட்டாலும், சாமி நீ இங்க விரும்பிய உள்ளத்தோட நீ தங்கி இருக்கேன்னு கேட்டாரா. சொன்னா, எங்கெல்லாம் பாமாலை பாடுறாங்களோ, எங்கெல்லாம் பூமாலை பொடிந்து சாப்பிடுகிறார்களோ அந்த இடத்துல நான் விரும்பி உரைக்கிற இடம்னு சொன்னேன். அப்ப நீங்க பரமபுரத்துல இல்லையான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி தான் துணிச்சு நான் கேட்க முடியும், இருக்கிற மாதிரி இருக்கிறேன் ஆனா இங்க உள்ளபடி இல்லைன்னு. அந்த அம்மா உலகம் எல்லாம் தேடி பார்த்தா பெரியாழ்வார் வச்ச நந்தவனம் தான் அவருக்கு தெரியும். அவர் பாமாலையும் பாடி கொடுத்தார், பூமாலையும் நாள்தோறும் அந்த பெருமானுக்கு வடபட்ட தாய் கொடுத்தார். அதனால அவளத்துல போய் பறக்க வேண்டும் என்று சொல்லி, பெருமான் எங்க நித்தியவாசம் பண்ணுகிறாரோ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி பெருமாட்டி அந்த தொலைவு செடியில போய் ஆண்டாளாக வதித்தாள் என்று குருபரம்பர் சொல்லும். ஏன் சொல்ல வருகிறேன்னா, பெருமானுக்கு பூமாலை பொழுந்து ஏற்றுதல் தாத்துதல், பாமாலை பகந்து தாத்துதல், இந்த ரெண்டு திருப்பணி இடத்துல ரொம்ப விருப்பு. ஆனாலும் இந்த பாண்டிய நந்தவனம் நல்ல நந்தவனம் வச்சான். இந்த நந்தவனத்துல என்னென்ன மலர்? இப்ப சில மலர் தான் நமக்கு தெரியும், சொல்ற மலர்களை பாருங்க. குறுக்கத்தி, பாதிரி, ஆத்தி, வில்வம், மந்தாரம், மல்லிகை, முல்லை, கோங்கு, கொன்றை, கரந்தை, அலரி, நெந்தியாவட்டம், குருந்தம், புன்னாகம், தாமரை, நீலோற்பலம், இப்படி பல மலர்கள். அதுக்கு மேல இந்த சண்பகம் என்ற ஒரு பூ இருக்கு, செண்பக பூ, செண்பகாடவின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சண்பக பூனுடைய தன்மை என்னன்னு சொன்னா, அதை வந்து வண்டுகள் வைக்காது. அதனால சண்பகம் என்று தனியா சொல்லி இந்த மலர்களை எல்லாம் வைத்து பெருமானுக்கு நாள்தோறும் பல்வேறு வகையாக பாத முடிக்கேற்றும் பண்மலர் நல்கும் நந்தனவனம் வைக்கும் பணி பூந்தான் திருவடியில அர்ச்சனையாகவும் திருமுடியில அந்த கன்னியாக தொங்கலாக தாராக மாதங்கு தாரை தந்து அருளாயினர். பல்வேறு வகையான பூமாலைகளை கட்டி பெருமானுக்கு சாற்றுகிற பணியில மிகச் சிறந்தவனா இருக்கான். பல மலர்களை சாத்தினான், ஆனா அந்த சண்பக பூவை எடுத்து அவன் சாற்றுகிற போது சண்பக பூவினால அலங்காரம் பண்ணி பார்த்தான். மலரினால அலங்காரம் பண்ணாலே மனம் ஒரு மிக ஆனந்தத்தை பெறும். நல்ல மலர் தூவி வழிபாட்டினர், மலர் தூவி வழிபாடு செய்தான். நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏற்றி வாட்டி, நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏற்றி வாட்டி, தெரிவான இட்டம் வைத்து வழிபாடு செய்தான் பெருமான் அருள்வான் என்று அப்ப சுவாமி சொன்னார். மறிகடல் வண்ணன்பாகா மாமரை எங்கும் மாறும் அறிவனே ஆலவாயில் அப்பனையும் அது செய்யாய். இப்படி வழிபாடு செய்யறதுல இந்த மலர்களை எல்லாம் சாத்தி சண்பக பூவை பார்த்து அப்படியே ஆனந்தத்துல இருந்தா சண்பக சுந்தரனோன்னார். அழகு அழகு, அப்படி அற்புதமான அழகு. கடவுளை பார்த்து சொன்னான், என்னுடைய சண்பக சுந்தரனார். இப்படி பல முறை சண்பக சுந்தரா, சண்பக சுந்தரா, சில பேருக்கு அருகி பாண்டி நாட்டுல சண்பக சுந்தரம் பேர் வச்சிருப்பாங்க. சண்பக பூனா என்னன்னு தெரியாது, பார்த்திருக்க மாட்டாங்க பல பேர். இதெல்லாம் பொருட்காட்சியில வச்சு நாம ஆய்வு செய்யற மாதிரி தோய்வு உடையவர்களுக்கு அந்த காட்சி. இசை வாத்தியங்கள்லாம் அங்க அண்ணாமலை மன்னர்ல வச்சிருக்காங்க, பழைய காலத்து கருவிகள்லாம். இப்ப யாரு பாக்கிறதுக்கு நேரம்? வாசிக்கிறதுக்கு அப்புறம் நேரம், பாக்கிறதுக்கே நேரம் இல்லை. நல்ல மலர்களை எல்லாம் காட்சி கொடுத்தாங்க. அந்த பெருமானுக்கு சாத்தி சண்பக சுந்தரனோ என்று சொன்னார். சொன்னதுனால இவன் சண்பக மாறனாயிட்டான், சண்பக மாற பாண்டியனாயிட்டான். இப்படி இருக்கிற காலத்துல இளவேணில் காலம் வந்தது. இளவேணில் காலம் வந்ததுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். மாதில் வேணையும் மாலை மதிய மாதில் வேணையும் மாலை மதியமோ வீதி சந்தனோ விங்குளவேணிலும் மூது வண்டரை பொய்களும் போன்றமே இளவஞ்சி காலம் வந்தது. பல்வேறு வகையான மலர்கள் எல்லாம் நன்றாக மனம் வீசி மலர்ந்தன. அந்த நிலையிலும் பல மலர்கள் எல்லாம் பூத்திருக்கணும். அதுல சில பூ பூத்த உடனேயே அருந்து நெத்து மலம் அலம் வீணு ஒன்று வீணா வீண்டுகிறது காம்பு நழுவி கீழே வந்துடுது. ரெண்டு மகிழம்பூவும் செவ்வந்தி பூருக்கு பாருங்க, செவ்வந்தி நாதன் பேர், செவ்வந்தீஸ்வரம் செவ்வந்தி செட்டியார் ஒருத்தர் திருப்பணி பண்ணிருக்கார். தெற்கு கோபுரம் கண்ணவர் செவ்வந்தி திருகிராமலை செவ்வந்தி செட்டியார். அந்த செவ்வந்தி பூவும் மலர்ந்த உடனே கீழே விழுந்துடும். கீழே விழுந்தானா போயிடுச்சு, மலர் வந்து வீழ்ந்துட்டுது. ஆனாலும் கூட வண்டுகள் வந்து அதுல இருக்கக்கூடிய தேனை கொடுக்கும். அது எப்படி விழுந்ததுனால சொல்றாரு, அறிவுடையவர்கள் நல்லவர்கள் கேட்கிற பொருளை தங்களுடைய உயிரை மாறியும் கொடுப்பார்கள். தங்களுடைய உயிரை மாறியும் கொடுப்பார். உயிர் இழந்தாலாவது குறிக்கோள் உடையவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற கடப்பாடு உடையவர்கள் தங்களிடத்துல பொருளை உயிரை மாறியும் கொடுக்கிற நிலை போல இந்த செவ்வந்தி மலரும் இந்த இளவேணி காலத்துல காற்று தெற்கே இருந்து வீசுகிறது. மிக அற்புதமான ஒரு பாட்டு. இந்த காற்று இங்கே வருதுதான் நுழையுதான். சில இடங்கள்ல நுழைஞ்சி மதுரைக்குள்ள காற்று வந்துச்சுன்னா அந்த மாதிரி தாங்க முடியாது. சாலை வழியா போகிற போது சில இடங்கள்ல காற்று போட்டு அந்த கருமேட்டு பக்கத்துல வந்தேன்னு வச்சிருந்த துணி அங்க வருகிற போது இங்க மூக்க முடிச்சு போயிடுச்சு. அப்ப சூழ்நிலைய எவ்வளவு மாசுபடுத்தி இருக்கிறோம் என்று நாம் எண்ணி பார்க்கிறது கிடையாது. இதுதான் நம்ம மூக்க மட்டும் காப்பாத்துக்கலாம் போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இயற்கையோடு இந்த இலை நிலைகளை நம்ம சொல்கிறார். பொங்கரின் நுழைந்து வாவி புகுந்து, இந்த வாவி இருக்க மேலே இருந்து காற்று தாழ வரணும். இந்த உயரமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து காற்று புகுந்து வந்துட்டுன்னா ஒரு கோபுரத்து வாசல்ல உட்காந்தீங்கன்னா உயரமான இடத்துக்குள்ள இருந்து தாழ்ந்த இடத்துக்குள்ள புகுற போது மிக வேகமாகவும் நன்றாகவும் வரும் காற்று. அதுல பொங்கரின் நுழைந்து நல்ல சோலைகளுக்குள்ளே நுழைந்து வாவி படிந்து மிக உயர்ந்த நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேகமாக உயரமாக செம்மாந்து வருவார்கள். வந்த உடனே ஆசிரியர்ல வந்து படியணும். படியாத மாடு, அடியாத மாடு படியாது. அந்த அடிய அடியா அடி அடியாத மாடுன்னு அடிக்கிற மாடு இல்ல, அடியில வந்து தங்காத மாடு படியாது. நல்ல கருத்துக்களை எல்லாம் மனத்துக்குள்ள படித்துக் கொள்ள முடியாது. அடிக்கண் இருந்து அடிகளை நமக்கு உரைக்க வேண்டும். ஆனால்தான் பொன்னார் திருவடிக்கு வந்து உண்டு விண்ணப்பம். அப்படி பொங்கலில் வளைந்து அங்கே சிறந்ததாக இருக்கக்கூடிய வாவி புகுந்து அங்கே துழாவது நல்ல பொருளெல்லாம் இங்கே இருக்குன்னு காத்து உள்ளே போய் பங்கயம் துழாவி நல்ல தாமரை மலருக்குள்ளே போய் புகுந்து பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பங்கதாவி அப்படி கீழே வந்து மேலே தாவது பந்தல்கள் நல்ல மலர் பந்தங்களில் தாங்கி பொங்கலர் மனம் கூட்டுண்டு நல்ல தேனையும் மனத்தையும் அது பெற்றுக்கொண்டு குளிர்ந்து இந்த சோலைகள்ல பூந்து வரதுனால காற்று வெப்பம் நீங்கி நல்ல குளிர்ச்சியும் இனிமையும் மனம் உடையதாக ஆகி அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் என்றே. ஒரு மாணவன் எப்படி கலைகளை கற்பதற்காக எல்லா இடங்களிலும் போவானோ அது போல இந்த செங்கல் காற்று வந்து இப்படி எல்லாம் வந்து இந்த மதுரை நகரத்துக்குள்ளே பூந்தது. அந்த இளவேணி காலம் ஆகினால பாண்டியன் தன்னுடைய மனைவியோடு அந்த செண்பக சோலையிலே செண்பக காவிலே அமர்ந்திருக்கிறான். அப்படி அமர்ந்திருக்கிற போது வேணில் அரசனும் விற்றிருக்கிறான். இவனும் அரசனும் அரசியமா விற்றிருக்கிறார்கள். வேணில் அரசனும் அது கம்பராமாயணத்துல கண்டாலை மயில்களாட தாமரை விளக்கமாக என்று ஒரு பாட்டு. அதுக்கு நேரம் அப்படி நினைத்துக் கொண்டு இந்த வேணில அங்க மருத அரசன் விற்றிருக்காங்க, இங்க வேணில் அரசன் விற்றிருக்கிறான்னு சொல்ல ஒரு ஒப்புமை போகுது. நேரம் மீனால் தாண்டி போவோம். ஆக இந்த சிறந்ததாயிருக்கக்கூடிய வேணிற் காலம் வந்த போது அந்த வாட வந்தது. எல்லாவற்றிலும் பட்டு வந்த அந்த வாசனை அருகிலே இருக்கக்கூடிய அரசமாதேவனுடைய கூந்தலிலும் பட்டு வந்தது. இது ஒரு புதுவிதமான வாசமாய் இருக்கிறது. இது பூக்களுக்கு இல்லாத ஒரு வாசமாய் இருக்கிறது. இது செயற்கையா இயற்கையா? அந்த கூந்தலிலே, மலர் கூந்தலிலே வந்து வந்த மூக்குக்கு வந்த நாசிக்கு வந்த வாசனை இயற்கையா செயற்கையா என்ற ஒரு எண்ணம். இதற்கு முடிவு கட்ட வேண்டும். தன்னுடைய கருத்தை அறிந்து சொல்லுவார், தமிழ் பாடலாக சொல்லுவார். அவருக்கு ஒரு 1000 கிளி என்று அறிவித்து விட்டான். உயர்ந்தவர்கள் தங்களுடைய மனக்கருத்தை தெளிவு செய்து கொள்வதற்கு நல்ல அறிஞர்களை நாடுவார்கள். ஆகவே சங்கத்தாரெல்லாம் அறிந்தவுடனே தாங்கள் தாங்கள் அதை பெற வேண்டும் என்று ஒரு மரக்கலத்துல ஏற்றின சரக்கு மாதிரி பல பல பாடல்களை பாடினாங்க. ஒரு கப்பல்ல சரக்கு பாத்தீங்கன்னா நல்ல அத்தர் ஒரு பக்கம் இருக்கும், கருவாடு ஒரு பக்கம் இருக்கும், எருவராட்டி ஒரு பக்கம் இருக்கும். ஒரு கப்பல்ல இன்னும் சரக்கு தான் ஏற்றணும், காசு கொடுத்தா எந்த சரக்கும் ஏற்றுவாங்க. கப்பல் உயர்ந்த ரத்தனமும் இருக்கும், சந்தன மரமும் இருக்கும், ஜாதிக்காயும் இருக்கும். அதே நேரத்துல உபயோகத்துக்கு இல்லாத பயன் இல்லாத ஒரு கூட வெளிநாட்டுக்கு போனா பயனுடையதா இருக்கும், அந்த பொருள் அதுக்குள்ள இருக்கும். அது மாதிரி பல பல எண்ணங்களை உடைய புலவர் கூட்டத்தில் பல பாடல்களை பாடி இந்த அரசனுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று முயன்றார்கள். அவனுடைய கருத்துக்கு இசையாததுனால தலையாட்டாம சொன்னான். இது யாரும் அதை பெற்றுக்கொள்ளாத இருக்கிற நிலையில அங்க ஒரு தருவின்னு ஒருத்தான், அவன் அர்ச்சகன், இமாச்சனை புரிகின்ற மரபிலே வந்தவர். அப்போதைக்கு அப்போது எழுந்த 64 முப்போதும் திருமேனி தீண்டுகிற அந்த குலமரபிலே வந்தவன். உயர்ந்த வேத நூல் கல்வியும் ஆகம கல்வியும் படித்தவன். ஆனாலும் கூட படி செய்ய முடியல. ரொம்ப படிப்பு படிச்சிருப்பாங்க அந்த காலத்துல. நீங்க ட்ரைனிங் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. வித்வான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல, சென்னை பல்கலைக்கழகத்துல வித்வான் பட்டம் பெற்று வந்திருப்பாங்க. பிரயோஜனம் இல்லை சார். உயர்ந்த கச்சேரிகள் எல்லாம் பண்ணுவாங்க, உயர்ந்த ராகங்கள் எல்லாம் பாடுவாங்க, அற்புதமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்கும். இந்த அரசு தேர்வு நீங்க எழுதினா சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தான். அந்த மாதிரி ஒரு வரையறை, அந்த வரையறையினால மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இடம் கிடைக்காம, வேலை வாய்ப்பு கிடைக்காம இருப்பாங்க. அது மாதிரி இங்க என்ன திட்டம்னா, அறங்கோயில்ல சிவ வழிபாடு செய்ய வேணும்னா நூல் கல்வி மட்டுமல்ல அனுபவ கல்வியாகிய மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியே. வாழ்க்கை துணைநலம் உடையவர்களாக இருக்கிறவர்கள் தான் பொறுப்புடையவர்கள் என்று கருதி அவர்களை அந்த வழிபாட்டு கேட்டுக்கொள்கிற மரபு இருக்கிறதுனால இந்த தருமிக்கு கல்யாணம் ஆகல. அந்த காலத்துல கல்யாணம் ஆகணும்னா பெண் வீட்டாருக்கு பஞ்சம் கொடுக்கணும், இல்லன்னா பெண் வீட்டார் வீட்டுல போய் இருந்து பலகாலம் அவர்கள் மாமனார் சொன்ன பேச்செல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் மாமனார் மகிழ்ந்து பொண்ணை கொடுத்தா மாமனார் மகிழ்ந்து கொடுக்கணும். அதுக்கு அவருடைய உள்ளத்துக்குள்ளே நல்ல எண்ணம் பெற வேண்டும். அல்லது பொருளை கொடுக்கணும். இவனுக்கு பொருள் கொடுப்பதற்கு இல்ல, பரிசம் பணம் கொடுப்பதற்கு இல்லை. கல்யாண அந்த கன்னி பெண்ணுக்குரிய அந்த மஞ்சக்காணி எல்லாம் பெண் வீட்டுல இருந்து வர்றதுக்கு முன்னாடி ஆண் வீட்டுல இருந்து மணமகன் வீட்டுல இருந்து பெரும்பொருள் கொடுத்து அந்த காலத்துல திருமணம் பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே இவனுக்கு அந்த பணம் இல்லை, அதனால கல்யாணம் ஆகல. இவன் சாமி சொல்றான், சாமி இவ்வளவு கட்டிருந்தும் உன்னுடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்கிற வழிபாடு செய்கிற அந்த நிலை இல்லாமல் இருக்கேன். நீ எல்லா கருத்தையும் அறிந்தவன், மன்னனுடைய கருத்து உனக்கு தெரியும். அந்த கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. வாயானை மனத்தானை மனத்துடன் இந்த கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. இதெல்லாம் எண்ணி பார்த்துருப்பாங்க பொழுது. இப்படியெல்லாம் பெருமான் திருவிளையாடல் ஆண்ட சாமி திருநாவுக்கரசர் மதுரைக்கு வந்த உடனே இதெல்லாம் நினைச்சு பார்ப்பது. கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. அங்க அந்த கருத்து உனக்கு தெரியும், ஆனால நீ எனக்கு அந்த கருத்தை அறிந்து ஒரு கவியாக தரவன். எவ்வளவு சுலபமா கேட்கிறாங்க, கருத்தை மட்டும் சொன்னா போதாது, அதை கவியாகவும் ஆக்கி தர வேண்டும் என்று போட்டான். உடனே சாமி, ஐய யாவையும் அருதியே கொலாம் வையை நாடவன் மனக்கருத்துணர்ந்து, வையை நாடவன் மனக்கருத்துணர்ந்து உய்ய ஓர் கவி உரைத்து எனக்கு அருள். உய்ய ஓர் கவி உரைத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இறந்து செப்பினான். எனக்கு இந்த காரியத்தை செய்யணும், காரியத்தை செய்யணும் என்று பெருமானுடைய திருவடிகளிலே பல முறை வணங்கி வேண்டிக் கொண்டான். உடனே கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமன் செப்பாது கண்டது பொழிமோ இந்த அருமையான குறுந்தொகை பாட்டு. சில அடிகள்ல மிகப்பெரிய பெரிய விவாதத்துக்குரிய பாட்டாக இந்த அளவும் கூட விவாதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போகாம அந்த பாட்டை அப்படியே ஏற்றுக்கொண்டு பெருமானுடைய பாட்டு, இறைவனாருடைய பாட்டு, தங்க புலவராக இருந்து ஒரு தருமி என்பவனுக்கு கொடுத்த கொடை அது. அருட்கொடை. எப்படி இன்றைக்கு மறுமலில் புரிய பாடக்கூடல் பாடினால் பணம் வரும் என்று நம்புகிறோமோ, அதுபோல கல்வி நலம் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் கொங்குதேர் வாழ்க்கை இந்த பாட்டை படிக்கணும். தங்க பாட்டு இறைவன் தந்தது, அதை படிச்சுட்டு எல்லாம் படித்தா எல்லா சங்க நூல் கல்வியும் நமக்கு வரும். தெரியாத மறைநலங்கள் எல்லாம் தெளிய கண்டமே என்று சொல்வார். மாறனாருடைய பாடல்களை படித்தா, வேதம் தமிழ் செய்த மாறனுடைய பாட்டை படித்தா, தெரியாத அறிந்து கொள்ள முடியாத கற்றுக்கொள்ள முடியாத கடினமான வேதத்தினுடைய பொருள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக போய் கஷ்டப்பட்டு வேதம் படிச்சுட்டு இருக்க முடியாது. 30 வருஷம் 40 வருஷம் வேதம் ஓதினா மட்டும் போதாது, அதுக்கு பொருள் தெரிஞ்சு வியாகரணம் இமாம்ச எத்தனை எத்தனை நூல்கள் எல்லாம் படிக்கணும். கருவி நூல்கள் எல்லாம் படிச்சு பொருள் சொல்லுங்கிறது முடியாது. இந்த பாசத்தை படிச்சது உனக்கு வந்துடும் வைஷ்ணவர்கள் நம்புகிறார். அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வரவழைக்கு நம்பிக்கை தான். இன்றைக்கு அடிக்கடி எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஆன்மீகம் நம்ம தருணம் ஆன்மீகம் தருணம். 2-3 நாளா தினமணி பேப்பர் ஆன்மீகத்தை போட்டு அரைச்சி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. படித்தா அந்த கட்டளை எல்லாம் படித்தா இதை நமக்கு பொருத்தமா வருது. இதை கூட ஒரு கட்டம் வந்துருக்கு. ஆக மனிதனுடைய எண்ணம் இருக்கு பாருங்க, அது வலு இருக்குமானா என்ன நடக்கும்? எங்க வேணாலும் மண்ண சிறந்த எண்ணத்தினாலதான் ஆகாயமானம் பறக்குது, கடல்ல கப்பல் போகுது. எல்லாம் யாரு? மனிதனுடைய சிந்தனைக்குள்ள வலுவான எண்ண ஓட்டங்களை கொடுத்து கடவுள் நமக்கு படைத்து காட்டி இருக்கிற. எல்லாம் இருக்கிற பொருளை கொண்டுதானே அவன் படிச்சிருக்கான், இல்லாததையா படிச்சிருக்கான்? இருக்கிற பொருளை எப்படி பயன்படுத்துவது அறிவை அவனுக்கு கொடுத்துருக்கார் சாமி. அறிவுள் அறிவார் குணக்கொடலவனே, குரு முனிவன் எத்து முத்தவிழவனே. அறிவுள் அறிவு சென்ற குணக்கடலா இருக்கிறான். ஆய்வு செய்கிறவர்களுக்கு தான் நிறைய ஆய்வு செய்கிறவர்களை கொடுத்து கொடுத்து இதுவா அதுவா அதுவான போட்டு ஒரு முடிவுக்கு வருகிற போது ஒரு பயன் நிறைந்த வாழ்க்கையை இந்த உலகத்தை கொடுத்துறான். அது லௌகிக வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கையிலும் கொடுக்கிறான், அருளியல் வாழ்க்கையிலும் கொடுக்கிறான். இங்க உலகியல் வாழ்க்கையில் இந்த 1000 பொண்ணு கொடுப்பதற்கு இந்த பாட்டை கொடுத்தான். இதை கொண்டு போய் பாடினா அந்த புலவர்கள் வாங்கி பார்த்தாங்க. முதல்ல அரசாங்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி புலவர்கள் வாங்கி புலவர்கள் அங்கீகாரம் பண்ணி தான் அரசாங்கத்தை அனுப்ப முடியும். இந்த மாதிரி கருத்து தான் தலையை அசைச்சு ரொம்ப பாராட்டி எல்லா புலவரும் பாராட்டிட்டாங்க. அதான் மெஜாரிட்டி தீர்ப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ராஜா கிட்ட கொடுத்தாச்சு. ராஜா வாங்கி பார்த்தாரு, என்னுடைய மனசு கருத்து தான். ஏ வண்டே, அரச வண்டே, நீ எத்தனையோ பூக்கள்ல மரம் மனம் வீசுகிற மலர்கள் எல்லாம் சென்று சென்று நினைத்தனை உள்ளதோர் பூமியில் தேனும்னாரே, நினைத்தோரும் காண்தோரும் பேசுந்தோரும் அனைத்து உள் எலும்பு நெக ஆனந்தத்தேன் தெரியும் குறிப்புடையானுக்கே செந்தூதாய் கோத்தும் அரச வண்ட பார்த்து சொன்ன மாதிரி. ஏ அரச வண்டே, இந்த கவிஞர் இறைவன் பாடுகிறார், நீ எத்தனையோ மலர்கள போய் எங்கெல்லாம் நீ கண்டதுல ஓரம் போகாமல் ஒரு பக்கமாக விருப்பு வெறுப்பு காட்டாமல் நன்றாக நடுநிலையிலிருந்து ஆராய்ந்து சொல்லு. இந்த கூந்தலுக்குள்ள மனம் போல வெறியாவது பார்த்து இல்லையா? கேள்விக்கூடதான், அது பார்த்ததோ பார்க்கலையா? கேட்காத கேட்கிற மாதிரியும் பேசாத பேசுற மாதிரி படைக்கிறது இந்த புலவருடைய ஆற்றல். சுவரு பேசிட்டு சுவர் எங்கேயாவது பேசுமான ஆய்வு பண்ணிக்கிட்டு முடியுமா? கவிஞனுடைய கருத்து சுவர் பேசும், பேசாதவன்தான் பேசும், கேட்காதவன்தான் கேட்கும். அப்படியெல்லாம் பெரியவங்க பாடி விட்டுருக்காங்க. அது வண்டை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் அதுக்குள்ள இருக்கும். அந்த கேள்வி தான் கேட்டுக்கிறாரு. நரியவும் போலவோ நீ அறியும் பூவே அப்படி ஒரு கேள்வி தான் மண்டே ஓட்டு வச்சிருக்க. அதை வாங்கி பார்த்த உடனே மண்ணை நேற்று கொண்டு அந்த விரைந்த அந்த கிளி கிளிய மதுரையில பல கிளிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. தடை இல்லாமல் பெரியாழ்வாருக்கு கிளியது விரைந்து கிளியடித்தான் பெரியாழ்வாருக்கு பல்லாண்டு பண்ணர். ஒரு கிளி கொடுத்தான்னா உடனே பாட்டு வாங்கிடுறான் சாமி, எந்த கடவுளா இருந்தாலும் சரி. அந்த கடவுளுடைய வேலை என்னன்னா உன்னை கொடுத்துட்டா அதுக்கு வேலை வாங்கிடுவார் சாமி. என்ன வேலை என்ன? நல்ல பைந்தமிழ் பாட்டு. இன்றைக்கும் கூட வீடெல்லாம் நாடெல்லாம் வைணவ உதலத்துல பல்லாண்டு பல்லாண்டு பாடாத வீடே கிடையாது. அது தந்தது மதுரை. அது போல இங்க இந்த தருமியின் பொருட்டாக கீழி கொடுப்பதற்கு எடுத்துக்கொள்ளட்டும் சொன்ன போது அதை எடுக்க வந்தா நில்லுன்னு. அது எப்படி இருக்குன்னா நல்ல இலை போட்டு நல்ல அருமையா பரிமாறி பல நாள் பட்டி கிடந்தவன், சோறு தண்ணீர் காணாதவன், அறுசுவை விருந்த படைச்சு அவன் கை நீட்டி ஒரு கவனம் எடுக்க போகும்போது கையை பிடிச்சிட்டான் பாய்க்கு கொண்டு போதான். அந்த மாதிரி செஞ்சுட்டான் பாரு. அப்ப நீ பாடின பாட்டுல குற்றம் இருக்குங்க. என்ன குற்றம்னா சொல் குற்றம் கிடையாது, பொருள் குற்றம். என்ன பண்ணுவான் நேர பெருமானுடைய திருவடியில போய் சொன்னா நீ வந்து இப்படி எனக்கு ஒரு குற்றமுடைய பாட்டை கொடுக்கலாமா, சங்கத்தார் இருக்கிற இடத்துல போய் குற்றமுடைய ஒரு பாட்டை எனக்கு கொடுக்கலாமா? அதான் எனக்கு தண்டமிழ் மூன்றும் வல்லோன் இங்க போய் இருக்கக்கூடிய சங்கத்துல இந்த பாட்டை கொடுத்து இப்படி செஞ்சு விட்டாயே நான் பொருள் இழந்தேன் என்று ஒன்னு நான் வருத்தமா பேசல சொல்ல, நடுவுநிலையில எனக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இல்லாம போச்சுங்கிறதுக்காக உன்னை குறை பேச நினைக்காத. அவர்களெல்லாம் உன்னுடைய பாட்டுக்கு குறை சென்று விட்டார்கள். பெருபொருள் இழந்தேன் என்று பேசியிலேன் யாருக்கும் மேலாம் கரையெழும் இடத்தோய் நிந்தன் கவி குற்றம் சில் வாழ்நாள் சிட்டறிவுடைய புலவர் சொன்னால் ஆர்வனை மதிக்க வல்லார். உன்னை யாரப்பா மதிப்பாங்க? சில வாழ்நாள்ல இருந்து சில நிலைகளில் கட்டுப்படுத்த ஒரு மனிதன் ஆகிய புலவன் சொன்னா உன்னுடைய பாட்டுக்கு குற்றம் சொன்னா புலவர் திலகமாய் இருக்கிற அருளாளனாய் இருக்கக்கூடிய உன்னை யார் மதிப்பாங்க? அத சொல்ல, என் போலிகள் உண்மை இனி தெரியாது. அப்ப சாமி வரல, என்னுடைய வயிற்று வேலி நான் படுறேன்னு சொன்னா உன்னுடைய அன்பன் படுகிறேன்னு சொன்னா நீ காப்பாற்றலன்னா இந்த அடியவனே காப்பாற்ற முடியாது, நம்மள எங்க காப்பாற்ற போனோம் புறம் போயிடுவாங்க எல்லாரும். அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. நம்முடைய சமயம், நம்முடைய மொழி, நம்முடைய வாழ்க்கை நிலைகள், நம்முடைய மரபுகள் நம்மை காப்பாது என்று கருதி பல கோடி மக்கள் வேறு வேறு நிலைக்கு போகிறார்கள். அது மொழியின் பேரலா, கலையின் பேரிலா, அல்லது நிலத்தின் பேரிலா, நிலைமாடுடைய மரபுகள் பேரா? இல்ல, சரியான முறையில் எடுத்துச் சொல்லுகிற வழங்குகின்ற வழக்கம் உயர்ந்த வழக்கமுடையவர்கள் சொல்லி காட்டி நடந்து காட்டி பயிர பண்ணினால் அன்றவோ இந்த பைந்தமிழ் நாடு சிறக்கும். பெருமான் திருவிழாடல் பண்றது வரணும். நம்முடைய கலை கோயில்கள் யாரு விளக்கம் சொல்றது? அவங்கவுங்க வாயில வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளையாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அது சொன்ன உன்னை வந்து யாரப்பா மதிக்க போகிறார்கள்? மதிப்பில்லாத மாணிக்கம் நீ, உன்னை யாரும் மதிக்கட முடியாது. ஆனாலும் கூட இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சுதானே உன்னை மதிக்கிறாங்க உலகத்துல. அந்த காணிக்க போனேன், கும்பிட்டேன், என்னுடைய நகை சுற்றி போயிடுச்சு. நகை சுற்றி போறதுக்கெல்லாம சாமி அழுக்கு சரியா நீ போகும்படியாக குளிக்கிறேன்னா நகைச்சுத்தி தானா வரும். காது சரியா வைத்துக்கணும்னா காது வலி வரத்தான் செய்யும். வயிறு சரியா வச்சுக்கலன்னா இதுக்கு மேல தெய்வத்தின் மேல வருகிற போது பௌதிகத்தினால் அல்லாம தெய்வத்தின் மேல வருகிற போது நீ உன்னுடைய வினை காரணமாக உன்னுடைய செயல் காரணமாக வருவது. நாம் செய்தா நமக்கு யார் உறவு, நமக்கு யார் பகை, எல்லாம் நாம் தான். அதையெல்லாம் கடந்து இருக்கிறவர்கள் பார்க்கிற பார்வை பாரு. இறைவனுடைய அருளினாலே உன்னை யார் மதிப்பாங்க? நீ இப்படி செஞ்சிடலாமான்னு கேட்ட உடனே சாமி உடனே ஒரு புலவராக வேடம் கொண்டு விபூதி பூச்சி வர்றாராம். இந்த மூணு புந்தரமா விபூதி பூச்சி வர்றார். அது திரிபுரங்களை எரித்த நிலையில அடையாளமாக மூன்று கோடுகளை நீரல அணிந்தான் என்று சாஸ்திரம் சொல்லும். இங்க பரஞ்சோதி மிடுவர் மிக அழகாக சொல்கிற புத்தமிழும் வல்லவன் என்று தான் காட்டுவதற்காக மூன்று கோடு எடுத்து வந்தான் பெருமாள்.